ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம். சிவஞான போதம் பற்றிய ஓர் அறிமுக உரை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இங்க பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் எவ்வளவு தெளிவா இருக்கு சிவஞான சுவாமி உரையில. அதே மாதிரி இலக்கண நூல்கள்லயும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் என்ன அங்க என்னதான் சொல்றாங்க, ஒவ்வொரு இயலும் என்னதான் சொல்றாங்கிறது வேறுபடி தெரிவது பெரிய சிரமம். இருக்கட்டும், இங்கே நம்முடைய சிவஞான சுவாமிகள் நம்முடைய அகத்தியமனுடைய வரத்தினாலே அவர்களை அவதரித்ததுனால நமக்கு இதெல்லாம் முடியுது. அல்லது நம்ம இதுக்கு கிட்ட போது ரொம்ப சிரமம். முதல் நாள் என்றே இணைச்செயலவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நூலானது பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக விளங்குகின்றது. இதிலே பொது என்ற சொல்லும் நமக்கு புதிய சொல் அன்று, உண்மைங்கிற சொல்லும் அதுவும் புதுசல்ல, அதுவும் நல்ல பழகிய சொல். ஆனால் சைவ சமயத்திலே பொது உண்மை என்ற சொற்கள் எந்த பொருளிலே வழங்கப்படுகின்றன என்பதனை நாம் சென்ற வகுப்பிலே முதல் வகுப்பிலே லேசாக சிந்தித்தோம். மீண்டும் அதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். இன்னும் நம்ம நூல்கள் பாத்தீங்கன்னா, திருமந்திரத்தை பாத்தீங்கன்னா வேதம் பொது நூல் அது சொல்லும், சிவாகமம் சிறப்பு நூல்னு சொல்லும். சிறப்புன்னா உண்மைதான். இப்ப வேதம் பொது நூல், சிவாகமம் சிறப்பு நூல் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது இல்லையா. அப்ப பொது நூல் என்பது என்ன? இந்த அரிய எப்படிலாமோ நம்ம வந்து அந்த சாத்திரங்களை படித்து 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 படிக்க படிக்க தான் சில விஷயங்கள் விளங்கும் பார்த்துக்கோங்க இல்லையா. அது தமிழாசிரியர்கள் நல்லா தெரியும். இலக்கணத்திலே சில விஷயங்கள் லேசினால் பெற்றோம் அப்படின்னு எழுதுவாங்க. லேசுனா என்ன அப்படிங்கிறது படிக்க படிக்க தான் விளங்கும் மொழி. அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுத்தா நமக்கு விளங்கிறது. இப்படி சில இடங்கள் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த பொது உண்மையெல்லாம் சாத்திரங்களை படிக்க படிக்கத்தான் நமக்கு விளங்கும். பொதுனா இதுதான், உண்மைனா இதுதான் அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப அரிது. ஆனால் நம்மால் இப்படி பொது சொல்ல முடிகின்றது, அதான் அங்க விஷயம், சிறப்பே அதான். தெளிவாக ஒரு வாக்கியத்துல இதுதான் பொதுங்கிறது, இதுதான் உண்மைங்கிறது தான் சொல்ல முடியுது என்றால் அதை உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் சிவபிரகாசத்திலே சொல்லி காட்டி விட்டார்கள். சொல்லி காட்டி விட்டார்கள். யாருக்கு தெரிஞ்சது? ஒருத்தருக்கும் தெரியலையே. அதை சிவஞான சுவாமிகள் தான் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். ஏன்னா பொது உண்மைன்னு முதல்ல சொல்லியிருப்பாரு, நூல் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு. யாரு? உமாபதி சிவம். யா சிவபிரகாசம்னு ஒரு நூலை சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா பொது உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டு சொல்ல போறேன் அப்படின்பார். என்ன முதல்ல சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும் போது சொல்லுவாரு, இதுவரை நான் என்ன சொன்னேன் தெரியுமா, பொதுவும் உண்மையும் சொன்னு தானே சொல்லணும், பெத்தமும் முத்தியும் சொன்னேன்பார். அப்போ இந்த முதல் செயலியும் கடைசி செயலியும் பொறுத்துவார் சிவஞான சுவாமி. என்ன அப்படின்னா, ஏன்னா சிவஞான சுவாமிகள் தாம் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. தம்முடைய கருத்துக்கு ஒரு மேற்கோள் காட்டாம இருக்க மாட்டாரு. பொது என்பது பெத்த நிலை, உண்மை என்பது முத்திய நிலை. எதிலிருந்து பெற்றோம் என்றால் சிவபிரகாசத்திலிருந்து பெற்றோம் என்று மாவாடியத்திலே காட்டுகின்றார்கள். நானும் சிவபிரகாசம்னா அதுக்கு மாவாடியம் படிக்க முன்னு சிவபிரகாசம் படிச்சதான் செய்ய. சரி, எப்ப ஒரு மாதிரி நூறு பாட்டு முடிஞ்சது வைங்க அப்படிதான் வச்சுட்டோம் மொழியே. இதெல்லாம் பொருத்தி பார்க்கணும்னா அது எவ்வளவு பெரிய ஞானம் வேண்டும். பெத்த நிலை முத்தி நிலை என்னன்னு நேற்று பார்த்தோம். ஏன்னா நாம பேசுறது மூன்றே மூன்று பொருள்களை பத்தி தான் திருப்பி திருப்பி பேசுவோம். அவை பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன் சிவபெருமான், பசு என்றால் உயிர்கள். உயிர்கள் எண்ணற்றவை, அது திருவருள் பயனை நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா பசுன்னு ஒருமையில சொன்னோம்னா அது சாதி ஒருமை, அவ்வளவுதான். அப்புறம் பாசம், பாசம் என்பதும் அதுவும் சாதி ஒருமை தான். அங்க மும்மலங்கள் இருக்கின்றன, ஆணவம் கண்மம் மாயை. இதிலே இந்த நடுவில் இருக்க உயிர்ங்கிற பொருள், இது ஒன்று பாசத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அல்லது பதியை சார்ந்து இருக்க வேண்டும். ரெண்டையும் சாராம தனியா இருக்கிறது முடியவே முடியாது, அது அடிப்படை கருத்து. அப்படி இருக்கும் பொழுது இந்த உயிரானது பாசத்தை சார்ந்து இருக்குமே ஆனால் அதுதான் பெத்தன் என்ற நிலை. இதை கட்டு நிலை என்று தமிழிலே அருமையாக சொல்கின்றோம். கட்டின் நீத்த பாலினாலும் என்று ஒரு நூற்பா உண்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த உயிரானது பதியை சார்ந்து விளங்குமே ஆனால் அப்பொழுது அதுதான் அந்த உயிருக்கு முத்தி நிலை, இதைத்தான் உண்மை என்று சொல்கின்றார். இப்ப பொது என்பதே என்னவென்றால் இந்த உயிரானது பாசத்தை சார்ந்து நிற்கின்ற நிலை இருக்கின்றதே அந்த பெத்த நிலை, அந்த கட்டு நிலை, அதை பற்றி விளக்கக்கூடிய அதிகாரம் பொது அதிகாரம். இந்த உயிரானது பதியை சார்ந்து சிவத்தை சார்ந்து முத்தி நிலையிலே இருக்கும், அந்த முத்தி நிலையின் இயல்புகளை விளக்கக்கூடியது உண்மை அதிகாரம் என்று இப்படி ரெண்டு அதிகாரமாக பாகுபாடாக இருக்கின்றது. இதிலே ஒவ்வொரு அதிகாரமும் இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதிலே பொது அதிகாரத்திலே பிரமாண இயல், இலக்கண இயல் என்று இரண்டு இயல்கள். உண்மை அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே சாதன இயல், பயன் இயல் என்று இரண்டு இயல்கள். அதிலே பொது அதிகாரத்துக்கு நான் வருவோம். பிரமாண இயல், இலக்கண இயல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூன்று பொருள்களை பத்தி தான் படிக்கின்றோம், பதி, பசு, பாசம். சரி, இந்த மூன்று பொருள்களின் இயல்புகள் என்ன? பதி எப்படிப்பட்டது, பசு எப்படிப்பட்டது, பாசம் எப்படிப்பட்டது எல்லாம் படிக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்கு முன்னால நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன அப்படின்னா, மூன்று பொருள்கள் சொல்றாங்க, நம்ம சைவ நூல்கள் சொல்கின்றன. சாண்டவர் ஐந்திட தக்கவாம் பொருள் மூன்றுல அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. பதிபசு பாசம் எனப்புகர் மூன்றில் திருமந்திரம் சொல்லுது. எல்லாம் சொல்றாங்க, சரிதான். ஒரு காலத்துல நமக்கே சந்தேகம் வந்துடும், உண்மையிலே இந்த மூன்று பொருள்களும் இருக்கின்றன தானா? இல்லது ஒரு வெறும் ஊகம் தானா? ஒருவேளை இவை இல்லை என்று ஆகிவிட்டால் நம்முடைய படிப்பு நேரம் எல்லாமே வீணாய் போய்விடுமே இல்லையா? யாராவது இருக்கங்க நம்ம பாட்ட முடிவு பண்ணிட்டு படிச்சோம்னா நம்ம மனசுல ஒரு எந்த குழப்பமும் வரலன்னு நம்ம ஒரு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், யாரையாவது கூட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன், என்ன 15 நாள் போய் உனக்கு தெரியுமா, நீ அடுத்த வருஷம் போய் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஆர்வம் மிகுதியாக சொல்லுவோம். என்னையா பதி பசு பாசங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு குழப்பினாலும் வைங்க, பதி இருக்கு என்னையா அர்த்தம், என்ன நிச்சயம் பதி இருக்குன்னு, என்ன பசு இருக்குன்னு என்ன நிச்சயம், இல்லங்க நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு இப்படி ஏதாவது நாம சொல்லி அதுக்கு மேல அவர் ஏதாவது சொல்லி இப்படி ஒரு குழப்பு குழப்பினாலும் வைங்க, இப்ப சொல்லி என்னையா 15 நாள் போய் என்னையா பண்ணிட்டு வந்தீங்க, என்னமோ படிச்சங்க எங்க கடைசியில அது உண்டா இல்லையான்னு கேட்டா அவன் நிலைநாட்ட முடியலையே இல்லையா? ஆகையினாலே இப்படி பிறர் மூலமாகவும் நமக்கு குழப்பங்கள் ஐயப்பாடுகள் வரலாம். நமக்கே வந்து வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றோம், பல்வேறு அனுபவங்களை கொள்கின்றோம். ஒரு காலத்துல வந்து ஒரு வெறுப்பு வரலாம், ரொம்ப எளிதா சொல்லிட்டாரு முனிவின் இன்னாதென்றும் இளமே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்படி சொல்லாம அப்படி இருக்க முடியாதான்மால, கஷ்டமான கஷ்டம் வந்தா என்னையா வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வேண்டியது வருது. அப்படியெல்லாம் பல்வேறு சூழ்நிலை விடும்பொழுது என்னமோ படிச்சோம் என்னெல்லாமோ படிச்சோம் இதெல்லாம் வந்து என்ன படிச்ச என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு ஒரு வெறுப்படையக்கூடிய நிலை வரலாம். அந்த நிலையில எல்லாம் நான் நம்முடைய சிந்தனையானது பிறழ்ந்து விடாமல் நிலையாக நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சிவபெருமான் உண்டு, அந்த சிவபெருமானுக்கு அடிமைகளாக உயிர்கள் உள்ளன, இந்த உலகமும் கண்மமலமும் ஆணவமலமும் இவையெல்லாம் நிச்சயமாக இருக்கின்றன என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நிலையாக விளங்க வேண்டும் என்றால் முதலிலே அந்த மூன்று பொருள்களும் பதி பசு பாசம் சொல்கின்றோமே அந்த மூன்று பொருள்களும் நிச்சயமாக இருக்கின்றன என்பதனை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் அதனுடைய இலக்கணங்களை எல்லாம் படிப்பது நமக்கு நன்மை தரும். அதனாகவே அதற்கு தான் பிரமாண இயல் வைத்திருக்கின்றார். பிரமாண இயல் என்பது என்ன பகுதி என்றால் முப்பொருள்களும் இருக்கின்றன என்று அவற்றின் இருப்பினை உறுதி செய்யக்கூடிய பகுதி. முப்பொருள்களின் இருப்பினை உறுதி செய்யக்கூடிய பகுதி தான் பிரமாண இயல். அந்த பேருக்கு வழக்க சொல்லி பிரமாணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருள் உண்டு என்று ஒரு பொருள் உண்டு என்று சொல்வதோ அல்லது ஒரு கருத்தை இது சரியானதுதான் அப்படின்னு நிலைநாட்டக்கூடிய அதற்கு உரிய கருவிதான் பிரமாணம். அதுல அதை தமிழிலே அருமையாக அளவை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு ஆதாரம் சொல்றோம் இல்லையா, ஆதாரங்கள் காட்டுகின்றோம் நாம இல்லையா. என்ன நேரடியா விஷயத்துக்கே போயிடலாம். இப்ப வந்து நான் சொல்றேன் ஐயா ஒரு பாட்டு வந்திருக்கு, அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா, இப்ப புதுசா ஒருத்தர் திருமாவை பாடியிருக்காரு அந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்களா அப்படின்னா கேட்டது ரொம்ப இனிமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றேன். சரி இப்ப நான் சொல்றது உண்மைதானா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே அந்த கேசட்டை வாங்கி நீங்க போட்டு கேட்டுட்டா உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் இல்லையா. இப்படி கேட்டு அறிகின்றோம். இந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் அருமையான இடம். பாமநாசம் இருக்கு, அகசியர் இருக்கு, மேற லோயர் இடம் இருக்கு, சேரவளார் இருக்கு, எல்லாம் பார்ப்பதற்கு அருமையான இடம். இன்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு ஒரு சிறப்பம்சங்களை தான் சொல்றோம். அது சொல்றதெல்லாம் உண்மைதானா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வேன மத்தி அங்க போயிட்டோம் அப்படின்னா அங்க போய் பார்த்தோம்னா நல்ல இயற்கை காட்சிகளை தான் கண்டு ஆமாம் சொன்னதெல்லாம் உண்மைதான் கண்டு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா. அதுபோல் ஒரு மலரானது அபூர்வமான மலர், அதனுடைய மனம் தனிச்சிறப்பு வாய்ந்ததுன்னு சொன்னோம்னா அந்த மலரை நாம் பெற்று அதை முகர்ந்து அதனுடைய மனத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுபோல் சுவை, புதிதாக வந்திருக்கின்ற ஒரு பதார்த்தம் இது மிகவும் அருமையானது சுவைத்து பாருங்கள் சொன்னா அதை சுவைத்து பார்த்து உணர்ந்து கொள்ளலாம் அவர் சொல்கின்ற கருத்து சரியானதுதானான்னு இல்லையா. இது போல பொதிகை தென்றலை உணர வேண்டும் என்றால் மதுரை தென்றலை உணர வேண்டும் என்றால் என்ன மதுரை தென்றல் ஒன்று இருக்கு இளங்கோடிகள் சொல்றாரு கேட்டீங்களா. ஆமா அந்த மாதிரி இதெல்லாம் உணரணும்னா நம்ம தோளால ஸ்பரிசம் செய்து உணரலாம் இல்லையா. இப்படி பாருங்க நம்முடைய தோளால தான் மெய்ன்னு சொல்றாங்க, மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த ஐம்பொறிகளாலே அறியப்படுபவை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விடயம்னு சொல்றாங்க. என்ன விஷயம் என்கின்ற வடமொழி சொல், என்ன என்ன ஏதாவது விஷயம் உண்டா அப்படின்னு அது எதனாலும் இருக்கலாமே, ஒரு செய்தியா கூட இருக்கலாம் அல்லது ஒரு காட்சியா கூட காட்டலாம் அல்லது ஏதாவது சுவைப்பதற்கு ஏதாவது கொடுக்கலாம். ஆமா இன்னைக்கு ஸ்பெஷல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆக விஷயம்னா என்ன அப்படின்னா ஐம்பொறிகளில் ஏதாவது ஒரு பொறியினால் அறியக்கூடியது எல்லாமே விஷயம்தான். அந்த விஷயத்தை தமிழ் வழக்கிற்கு ஏற்றபடி வேஷம்னு சொன்னா தமிழ் வழக்கு ஏற்றபடி இந்த ஷா என்பது தமிழ் சொல் அன்று உங்களுக்கு தெரியும், அதுக்கு டாவை பெய்து வேடம் என்று சொல்வார்கள் வேஷம் என்பது. அது மாதிரி விஷயம் என்பதை விடயம் என்று சொல்வது மரபு. அந்த விடயங்களை இப்படி நேரடியாக ஏதாவது ஒரு பொறியின் துணை கொண்டு நேரடியாக விடயத்தை அறிந்து கொண்டு நேரடியாக பார்த்து அறிஞ்சிட்டோம், நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், நேரடியாக அதை சுவைத்து அறிஞ்சுக்கிட்டோம், என்ன மனந்து அறிந்து கொண்டோம், முகர்ந்து அறிந்து கொண்டோம், தோளால் ஸ்பரிசம் செய்து அறிந்து கொண்டோம், அதை ஊறு என்று சொல்வார்கள் ஸ்பரிசத்தை. இப்படி விடயங்களை ஐம்பொறிகளின் துணை கொண்டு நேரடியாக அறிந்து கொள்கின்றோமே அந்த அறிவு நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேரு, காட்சின்னு பேர். காட்சி, இதுதான் காட்சி அளவை என்று சொல்வார்கள். அப்புறம் இன்னொரு அளவை இருக்கின்றது. அது எப்படி அறியுது? விடயங்களை நேரடியாக அறிய முடியாத ஒரு நிலை. நாம எங்க அவசரமா போயிட்டு இருக்கோம், அப்ப தொலைவில் ஒரு மலை இருக்கின்றது, அந்த மலையிலிருந்து புகை வருகின்றது. அப்ப இங்க இருந்துகிட்டே சொல்றோம் அந்த மலையில் நெருப்பு உள்ளது அப்படின்னு சொல்றோம். நமக்கு அங்க போய் நெருப்ப போய் நம்ம பார்க்கல, அங்க விடயம் என்னது? நெருப்பு. அந்த நெருப்பு நேரடியாக ஐம்பொறிகளின் அனுபவத்திற்கு வந்ததா? வரவில்லை. நம்முடைய கண்ணாலும் அந்த நெருப்பை பார்க்கவில்லை, நம்முடைய தோளினாலும் அதனுடைய சூட்டை உணரவில்லை, வெகு தொலைவில் இருக்கின்றோம். ஆனாலும் புகையை பார்த்த மாத்திரத்தில் அங்கு நெருப்பு உள்ளதுன்னு சொல்கின்றோம். இதுதான் அனுமானம் என்பது. இதை நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் கருதல் என்று அருமையாக தமிழ்படுத்தினார். இதை அனுமான அளவை அல்லது அனுமான பிரமாணம் அல்லது கருதல் அளவை அப்படின்னு சொல்லலாம். கருதுதல், சிந்தித்தல். இந்த அனுமான பிரமாணத்திற்கும் மேலே சொன்ன காட்சி பிரமாணத்திற்கும் உள்ள வேற்றுமை உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று கருதுகின்றேன். காட்சி பிரமாணத்திலே நேரடியாக விடயங்களை நாம் அறிந்து கொண்டோம், பார்த்து கேட்டு சுவைத்து. இங்க நம்ம பார்க்கவில்லை நெருப்ப. அப்போ எப்படி நெருப்பு இருக்குன்னு சொல்றோம்? புகையை பார்த்த மாத்திரத்திலே நெருப்பு இருக்குன்னு சொல்கின்றோம். அப்ப நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கின்றது. என்னவென்றால், புகைக்கும் நெருப்புக்கும் ஒரு விட்டுவிடாத ஒரு தொடர்பு இருக்கின்றது. புகையும் நெருப்பும் விட்டு நீங்காதவை. புகை இருக்கின்றதே அது நெருப்பை விட்டு நீங்காதது. அந்த புகை இருந்தாலே அங்கே நெருப்பு உண்டு என்று துணியலாம். இந்த விட்டு நீங்காமை என்ற இந்த தொடர்பை வைத்து நாம் அங்கே நெருப்பு உண்டு என்று தெரிகின்றோம். விடயமாகிய நெருப்பை நேரடியாக நாம் பொறிகளால் அறியாவிட்டாலும் அதனோடு விட்டு நீங்காத புகையை பார்த்த மாத்திரத்திலே. ஆனா இந்த புகையை பார்த்திருக்கோம், புகையையும் பார்க்காம சொல்லல, நெருப்பை பார்க்கலே ஒழிய அதனோடு விட்டு நீங்காத பொருள் இருக்க. அந்த பொருளை நம்ம நேரடியாவே பார்த்துறோம், அது காட்சி பிரமாணத்தாலே பார்த்துறோம். கண்ணால பொறிகளுக்கு பொறிக்கு அது விடயமாகி விட்டது. ஆகவே அது காட்சி அளவுக்கு வரணும், அதுவும் காட்சி அளவுக்கு வராம அதுவும் ஊகம். அங்க புகையிருக்கலாம், நெருப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை பிரமாணம்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விட்டு நீங்காத பொருள் காட்சி அளவைக்கு வர வேண்டும். வந்தது என்றால் அந்த பொருள் இருப்பதனாலே இந்த பொருளும் இருக்க வேண்டும் என்று இப்படி ஊகித்து துணிவது இது அனுமான பிரமாணம். இந்த விட்டு நீங்காமை அப்படிங்கிற தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து வடமொழியிலே அவினாபாவம் என்று சொல்வார்கள். அவினாபாவம், புகைக்கும் நெருப்புக்கும் அவினாபாவம் உள்ளது. புகை உடைத்தண்ணில் உண்டு பொங்கணல் என்று கம்ப சொல்வார். அதுபோல அந்த புகையை பார்த்த மாத்திரத்திலே அங்கே நெருப்பை துணிகின்றோம். அப்ப இப்ப அனுமான பிரமாணம்னா என்னன்னு எப்படி சொல்றது அப்படின்னா, பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை, பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை அவினாபாவமாகிய பொருளை கொண்டு அல்லது அதனோடு விட்டு நீங்காத பொருளை கொண்டு அந்த மறைந்துள்ள பொருளை துணிவது, அது உள்ளது என்று துணிவது. பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை அதனோடு விட்டு நீங்காத பொருளை கண்டு காட்சியில அதை காணணும். விட்டு நீங்காத பொருளை கண்டு அந்த மறைபொருளை துணிவது, இந்த நிகழ்ச்சி தான் அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் அது. பொறிகளால் நேரடியாக அறிய முடியாத விடயத்தை, மறைந்திருக்கின்ற விடயத்தை, பொறிகளால் நேரடியாக அறிய வராமல் மறைந்திருக்கின்ற விடயத்தை அதனை விட்டு நீங்காத பொருளை கண்டு அந்த மறைபொருளை துணிவது, அதான் அனுமான பிரமாணம் கருதல் அளவை. அப்புறம் மூணாவதா ஒரு அளவை சொல்றோம், ஒரு பிரமாணம் சொல்றோம். அது என்னன்னா ஆகம பிரமாணம் என்பது. அதனை தமிழிலே உரை அளவை என்று சொல்கின்றார்கள். ஆகம பிரமாணம் என்னவென்றால், நாம் சிலரை இவர்கள் அருளாளர்கள், இவர்கள் சொன்னால் அவர்கள் வாக்கு நிச்சயமாக உண்மையாகத்தான் இருக்கும் என்று நாம் கொள்கின்றோம். அவர்களுடைய வாக்கை நாம் ஆப்த வாக்கியம் என்று கொள்கின்றோம். ஆப்த வாக்கியம்னா அதுல வந்து பொய்யே இருக்காது, உண்மைதான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள், அதே சமயத்தில் முறையானவர்கள். எனவே அவர்களிடம் அறியாமை காணப்படாது. அறியாமை காரணமாகவும் அவர்கள் தவறாக சொல்ல மாட்டார்கள், வஞ்சனை காரணமாகவும் தவறாக சொல்ல மாட்டார்கள். தவறாக சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒன்று அறியாம தவறாக சொல்லலாம், அல்லது அறிந்து வச்சுக்கிட்டு வேணும்னே சொல்லலாம். இந்த ரெண்டுமே அவர்களிடம் இருக்காது. அவர்களுடைய வாக்கை நாம் ஆப்த வாக்கியம்னு சொல்றோம். அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் தாம் செய்துள்ள நூல்களிலே கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொல்லியிருப்பதனாலே அந்த கருத்து உண்மை, அவர்கள் சொல்லியிருப்பதனாலே அது சரியான கருத்து தான் என்று இவ்வாறு கொள்வதுதான் ஆகம பிரமாணம். எல்லா மதங்களுக்கும் ஆகம பிரமாணம் ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் என்றாலே அதற்கு நிச்சயமாக ஆகம பிரமாணம் ஒன்று வேண்டும். நமக்கு வேத சிவாகமங்கள் இருக்கின்றன, ஆகம பிரமாணமாக இருக்கின்றன. ஆனால் நாம் கற்று தெரிந்து கொள்வதெல்லாம் திருமுறைகளிலிருந்தும் சாத்திரங்களிலிருந்துதான். அதுகிட்ட நாம போக முடியாத நிலையில இருக்கின்றோம். அது கிடைப்பதும் அரிது, நாம அதை விளங்கிக் கொள்வதும் அரிது. அப்படி ரெண்டு பக்கமுமே இதா இருக்கு. இதையாவது ஒன்னு இருந்ததுன்னா அடுத்தது தானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே ரெண்டு பக்கமுமே இல்ல, நம்ம பக்கமும் இல்ல, நூல்களும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆகவே அது அப்படியே இருக்கட்டும். திருமுறைகளும் சாத்திரங்களும் தான் நாம் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியவை. ஆகவே நமக்கு துணை செய்யக்கூடிய ஆகம பிரமாணமாக இருப்பது திருமுறையும் சாத்திரங்களும் தான். ஆகவே நாம் ஒரு கருத்து, இன்னைக்கு நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா, இதற்கு திருமுறையிலேயோ சாத்திரத்திலேயோ மேற்கோள் இருக்க வேண்டும், அல்லது சிவாகமத்திலோ உபநிடதத்திலோ மேற்கோள் இருக்க வேண்டும். திருமுறை சாத்திரங்களில் மேற்கோள் இல்லாமல் நான் ஒரு கருத்தை சொல்கின்றேன் என்றால், அந்த கருத்தை நீங்கள் இது சைவ சமய கருத்து தான் என்று நீங்கள் முடிவு செய்துவிடக் கூடாது. இருக்கலாம், ஒருவேளை பார்ப்போம் திருமுறையில் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம், அல்லது என்கிட்ட கேட்கணும். நான் சொல்றேன், ஐயா அதுல மேற்கோள் இருந்தா என்ன இல்லாட்டா என்னயா அப்படின்னு சொல்லணும்னா நீ என்கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். சரி, இவர் வந்து சொந்த சரக்கையும் சேர்த்து சொல்லுவவர்களுக்கு அப்படின்னு நீ என்கிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது அதுக்கு திருமுறையில் மேற்கோள் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நீங்க சொல்கின்ற கருத்து சைவ சமய கருத்து. திருமுறையில் மேற்கோள் இல்லைன்னா சரி பார்க்கணும், வேற எந்த நூல்லையாவது இருக்கா பார்க்கணும், எத்தனையோ சைவ நூல்கள் இருக்கின்றன, சாத்திரங்கள்ல இருக்கா பார்ப்போம், 14 சாத்திரம் தவிர என்ன சாத்திரங்கள் இருக்கு அதுல இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு முடிவுக்கு படக்கணும் வந்துடக்கூடாது. ஆகவே இந்த உரை அளவை ஆகம பிரமாணம் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆக இப்படி 3 பிரமாணங்கள் இருக்கின்றன. இருக்கட்டும், இதுல வந்து இங்க பிரமாண இயல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னபடி இந்த முப்பொருள்களும் உள்ளன என்று நிலைநாட்டப் போகின்றார். முதல் சூத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பதி என்ற பொருள் இறைவன், அந்த பொருள் உண்டு அப்படின்னு நிலைநாட்ட போறாரு. இதுல முதல் சூத்திரத்துல 2 சூத்திரத்துல பாசம்ங்கிற பொருள் எடுத்துக்கிறார். அது அது ஒரு முறை ஒரு தொடர்ச்சி ஒத்து வருது பார்த்துக்கோங்க. பாசம்ங்கிற பொருள் எடுத்துக்கொள்கின்றார், அந்த பொருள் உண்டு என்று அங்கே நிலைநாட்ட வருகின்றார். 3 சூத்திரத்துல பசுவை எடுத்துக்கொள்கின்றார், அதாவது உயிர்கள் நாம தான், உயிர் என்று ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு நிலைநாட்ட போறார். சரி, பிரமாணம் கூறி நிலைநாட்ட போறார். சரி, எந்த பிரமாணத்தை அவர் எந்த பிரமாணத்தின் வாயிலாக எந்த பிரமாணத்தை துணை கொண்டு, ஏன்னா 3 வகையான பிரமாணங்கள் இருக்கின்றன, காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம்னு 3 இருக்கின்றன. எந்த பிரமாணத்தை துணை கொண்டு முப்பொருள்களை நிலைநாட்டப் போகின்றார். நாம உதாரணத்துல பார்த்தா எத்தனையோ பொருள்களை வந்து எத்தனையோ விடயங்களை காட்சி அளவு மூலமா காட்டலாம்னு சொன்னோம் இல்லையா. ஆக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காட்சின்னு நாம இப்ப எப்படி கண்ணால் காண்பதை தான் காட்சி அப்படிதான் நாம பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா. ஆனால் இங்கே காட்சி என்பது ஏற்கனவே நான் வரையறையில சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். காட்சி என்பது கண்ணால் காண்பது மட்டும் அன்று, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது, ஐம்பொறியில் ஏதாவது ஒரு பொறியின் மூலமாக விடயங்களை நேரடியாக அறிந்து கொண்டோம் என்றால் அது காட்சி அளவை உங்களுக்கு வரையறை சொல்லியிருக்கேன், எழுதி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த சொல் இப்ப எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் உலக வாழ்க்கையில, காட்சினா கண்டறிவது தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இங்க கேட்டறிவது, முகர்ந்தறிவது எல்லாமே காட்சி தான். ஐம்பொறியில் எந்த பொறியின் துணை கொண்டு அறிந்தாலும் அது காட்சி தான். ஆங்கிலத்தில் பெர்செப்ஷன் என்று சொல்வார்கள், இந்த காட்சிங்கிறதுக்குரிய சொல் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. அந்த காட்சி அளவை மூலமாக இந்த முப்பொருள்களும் உள்ளனேன்னு நிலைநாட்ட முடியுமா? பதி இருக்காரு கூட்டி வந்து காட்ட முடியுமா? முடியாது. பசு உயிரை காட்சிகளான அறிய முடியுமா? உடம்பு உறுப்புகளை கண்டறிகின்றோம், ஆனா இந்த உடம்புல இருக்கின்ற உயிரை நாம் அப்படி கண்டறிய முடியுமா? ஐம்பொறியில் எந்த பொறியின் துணை கொண்டாது அறிய முடியுமா? முடியாது. அது மாதிரி பாசம் மும்மலங்களை காட்சி அளவில் அறிய முடியுமா? முடியாது. எனவே காட்சி பிரமாணத்தின் மூலமாக முப்பொருள்களும் உள்ளன என்று நிறுவ இயலாது. ஆகம பிரமாணத்தின் மூலமா அழகா சொல்லலாம், சிவாகமங்கள் சொல்கின்றன, திருமுறை ஆசிரியர்மார்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் சொல்கின்றன, முடிஞ்சு போச்சு. அப்ப அதான் நான் சொன்னேன், அப்ப நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும்பொழுது, பிறர் பல தடைகளை எல்லாம் எழுப்பும் பொழுது, அப்பொழுது நாம் குழம்பி விடாமல் தெளிவாக இருக்கணும்னா, வெறுமனா ஆகமங்கள் சொல்கின்றன அப்படிங்கிற அளவில் மட்டும் நம்ம ஒப்புக்கொண்டு போனோம் என்றால் அது வந்து நீங்க இந்த விஞ்ஞான உலகத்துக்கே லாய்க்கல சார் அப்படின்றான் கேட்டீங்களா. ஆகவே நீங்கள் எதையும் சிந்தித்து முடிவு பெறவில்லை அப்படிமா, அதெல்லாம் அன்றே உணர்ந்திருந்தார்கள். ஆகவே இந்த காட்சி பிரமாணத்தை மையமாக வைத்தோ அல்லது ஆகம பிரமாணத்தை மையமாக வைத்தோ இங்கே முப்பொருள் உண்மையை மெய்கண்ட தேவநாயனார் நிலைநாட்ட வரவில்லை. இடையில் இருக்கின்ற அனுமான பிரமாணம் தகுந்த காரணம் கூறி இந்த காரணத்தால் இது உண்மை, இது சரியானது என்று நிலைநாட்டுகின்றார். புகையை கொண்டு இல்லையா, புகையை கொண்டு அந்த இடத்துல புகைக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஏதுன்னு பேர். ஏது ஹேது என்ற வடமொழி சொல்லினுடைய அதை தமிழ் வழக்கு ஏற்றபடி ஏது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாமளும் ஏதுன்னு சொல்றோம், ஏது சிக்கி வந்துட்டீங்க அப்படிங்கோ, அந்த ஏது வேற. இங்க இந்த ஹேது அப்படிங்கிற வடமொழி சொல் ஏது என்று தமிழிலே தமிழ் வழக்கு ஏற்றபடி எழுதப்படுகின்றது. ஏதுனா என்ன அப்படின்னா, நீ ஒரு கருத்தை சொல்கின்றாயே, அந்த கருத்தை சொல்வதற்கு என்ன காரணம், அங்கே நெருப்பு உண்டு சொல்றாயே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நம்ம ஏதுவை தான் சொல்லுவோம். புகை வருவதனாலே, புகை காணப்படுவதனாலே சொல்லுவோம், அந்த புகை தான் ஏது. அந்த ஏதுவாக இருக்கின்றதே அந்த பொருள், அதுக்கும் மறைஞ்சிருக்கிற பொருளுக்கும் விட்டு நீங்காத ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அதங்க ஏதுவா இருக்கின்ற புகைக்கும் மறைந்திருக்கின்ற நெருப்புக்கும் விட்டு நீங்காத ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. அந்த விட்டு நீங்காத தொடர்பு இருக்கணும், அப்பந்தான் நம்ம அனுமான பிரமாணத்தையே பேசலாம். சும்மா இது இருந்தாலும் அது இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சும்மா பேச முடியாது. இது இருந்தா அது கண்டிப்பா இருக்கணுமோ அப்படின்னு கேட்டா அப்ப ஒரு உதாரணம் சொல்ல தெரியணும் இல்லவா. ஆமா ஐயா, எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்க புகை இருந்ததுன்னா அங்க நெருப்பு இருக்கும், யா எங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கலையை போல ஒரு உதாரணம் கொடுக்கலாம். ஏன்னா அடுக்கலையில பாத்திருக்கேன், நீ புகை வருது அங்க நெருப்பு இருக்கு உனக்கு தெரியும் இல்லையா. அத மாதிரிதான் இந்த மலையிலையும், அந்த மலையில தொலைவில் இருக்கு நெருப்பு தெரியல வாஸ்தவம் தான், ஆனா புகை இருந்தா கண்டிப்பா நெருப்பு இருக்கணுமே. எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு அடுக்கலையை போல. எதிர்மறையிலயும் ஒரு உதாரணம் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நெருப்பு புகை இருந்தா நெருப்பு இருக்கு, சரி உடன்பாடுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உடந்து கூடுதல புகை இருந்ததுன்னா கண்டிப்பா நெருப்பு இருக்கு. அடுக்கலை உதாரணம் காட்டிட்டோம், அடுக்கலையிலயும் புகை இருக்கு, அடுக்கலையில புகை இருக்கு நெருப்பும் இருக்கு, எனவே இந்த மலையிலயும் புகை இருக்கு, எனவே மலையிலயும் நெருப்பு இருக்கணும், முடிஞ்சு போச்சு. எதிர்மறையிலையும் ஒண்ணு கொடுக்கணுங்க, இவ்வளவுதான் நம்ம நினைப்போம். இன்னொரு சிக்கல் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, என்ன அப்படின்னா, இன்னொன்றும் திருப்தி செய்யப்பட வேண்டும். என்னவென்றால், நெருப்பு எங்க இல்லையோ அங்க புகை வரக்கூடாது. நெருப்பு இருந்தா புகை இருக்கும், அது ஒரு பட்சம் இல்லைன்னு சொல்ல, எதிர்மறையிலே இருக்கணும். நெருப்பு ஒருவேளை இல்லை என்றால் நிச்சயமாக புகை வரக்கூடாது. அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, நெருப்பு இருந்தாலும் புகை வரும், நெருப்பு இல்லாத போதும் புகை வருவது உண்டு அப்படின்னு ஆயிரும். அப்ப புகையை வச்சு நெருப்பை நம்ம உறுதி செய்ய முடியாது. இது நெருப்பு இருப்பதனால இந்த புகை வருதா அல்லது இல்லாமலே வருதா அப்படின்னு நமக்கு முடிவு தெரியாம போயிரும், அப்ப மாட்டிக்கிடுவோம் இல்லையா. அதனாலதான் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை போடுறேன். இத மாதிரி நம்ம என்ன நெருப்பு புகையா பார்த்து படிக்க போறோம், இல்ல பதிவு சுபாசம் படிக்க போறோம். ஆனா தெரிந்த ஒரு உதாரணத்தை நம்ம முதல்ல போட்டுக்கிட்டா தான் அந்த அடிப்படை அஸ்திவாரம் பலமாகும். அதனால எப்படி இருக்கு பாருங்க, அந்த நெருப்பு புகை அதனாலதான் அப்படி ஒரு உதாரணத்தை தேர்ந்தெடுத்தார்கள். நான் புதிதான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா இவ்வளவு கோணத்திலையும் நான் சரிபார்த்துட்டு சொல்லணும். என்ன யார் சொன்ன சொல்லிட்டு இருக்கேன், நம்ம புதுசா ஒன்று சொன்னோம்னா இந்த மாதிரி எதுலையும் மாட்டிடக்கூடாது. அந்த மாதிரி உதாரணமா அது இருக்கணும். ஆனா எதுக்கு வம்பு, அருமையா சொல்லி வச்சிருக்கார்கள், எந்த காலத்துக்கும் அது பொருந்தும், அதே சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். எனவே நெருப்பு இல்லாத இடத்தில் புகை வரக்கூடாது. அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, தடாகத்தை போலன்னு சொல்லுவாரு. தடாகம் இருக்கு, பொய்கை இருக்கு, அங்க இருந்து புகை வருதா? ஏன்னா அங்க நெருப்பு இல்லை, நெருப்பு இல்லாத இடத்தில் புகை இல்லை. எங்கெங்க நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் இப்படி புகை வராது, ஆனா இங்க புகை வருகின்றது அல்லவா? எனவே ரெண்டு வகையாலே உறுதி செய்யப்பட்டது. எங்கெங்க புகை உண்டோ அங்கெல்லாம் நெருப்பு உண்டு, அடுக்கலையை போல. எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ, எங்கெல்லாம் புகை இல்லையோன்னு சொல்லக்கூடாது, என்ன எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் இவ்வாறு புகை தோன்றுவதில்லை, தடாகத்தை போல என்று இப்படி உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் வைத்து நிச்சயம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி அனுமான பிரமாணம் வலிமையாக வைத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இதெல்லாம் இதுகிட்டே வராம சமயம் என்பது ஏதோ ஒருவர் ஏதாவது ஒரு பெரியவர் ஒன்னை சொல்லுவார், அதை அப்படியே பலரும் கேட்டுக்கொண்டு செல்வார்கள், சில சடங்குகளை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுகிட்டே வராம பல பேர் பல விதமா பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம இப்படி பல வேலைகளையும் வைத்துவிட்டு இங்க வந்து ஆறு அமர சிந்திக்கும் போதுதான் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றதே தெரியும். என்ன போக போக பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆக அதுல அந்த முதல் சூத்திரத்துல பதி உண்டு என்பதை அவர் எப்படி நிலைநாட்டுகின்றார், இந்த அனுமான பிரமாணத்தின் துணை கூட தான் நிலைநாட்டுகின்றார். இப்ப ஆகமும் சொல்லுகின்றதுப்பா, அதுக்காக நீ ஒத்துக்கொள்ள வேண்டாம், அனுமான பிரமாணம் மூலமாவே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் கேட்டீங்களா. ஆனா ஒரு விஷயம் நாம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த அனுமானங்களை எல்லாம் இப்படி அருமையாக சொல்லி இருப்பது எது, அது ஆகமம் தான் சொல்லியிருக்கு. ஆகமே என்ன சொல்லுது, நான் சொல்வதனால நீ உன்னை ஏற்றி விட்டு போக வேண்டாம், உனக்கு அதை புரியும்படியாக உனக்கு பொருந்துமாறு உன் அறிவுக்கு அது நன்றாக பொருந்தும்படி நன்றாக அனுமானம் சொல்கின்றேன் பார் கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகமத்திலே சிவபெருமான் சொல்லி வச்சிருக்கார். இந்த சிவஞானபோதத்திலே வரக்கூடிய அந்த சூத்திர கருத்துக்கள்லாம் உதாரண வெண்பாக்களா வரும், பின்னால ஒவ்வொரு சூத்திரத்திலையும் உதாரண வெண்பாக்களா வரும். அந்த உதாரண வெண்பாக்களின் கருத்துக்கள் எல்லாம் எப்படி ஆகமத்தில் அமைந்திருக்கின்றன, அதே கருத்துக்களை கொண்டுள்ள ஆகம ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்துக்காட்ட வல்ல பெரியவர்கள் எல்லாம் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், அவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அந்த அனுமானத்தை எப்படி வைத்திருக்கின்றது, மாமாடித்துல சிவஞான சுவாமிகளும் சில இடங்கள்ல அந்த உதாரண வெண்பாக்களை விவரிச்சுட்டு இன்னும் விருப்பில் பெருகும் சிவாகமங்களூர் காண்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம என்னை காண்டது அவர் எழுதிட்டு போயிருவா, சிவாகமங்களூர் காண்க, சிந்திய விஸ்வசதாக்கியத்தில் காண்க, ரத்ன திரையத்தில் காண்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. அதாவது சிவஞான மாம்பாளையத்துல பகுதி பகுதியா எடுத்துக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு உட்பிரிவு எடுத்துக்கணும். அந்த உட்பிரிவு மாம்பாளையத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளது, ஆங்கிலத்தில் அனக்ஷர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு உட்பிரிவையும் எடுத்துக்கொண்டு, அதாவது மாம்பாளையத்தில் கண்மவளம், மாம்பாளையத்தில் ஆணவமலம், அப்படி மாம்பாளையத்தில் சமணம், இந்த மாதிரி ஏராளமான விஷயம். அது பெரிய சமுத்திரம், பெருங்கடல் அது. அதுல ஒவ்வொரு உட்புறையும் எடுத்துக்கொண்டே தனித்தனியாக நூல்கள் வெளியிடலாம், அது பெரும் தொண்டாக இருக்கும். அது போட்டு வைக்கிறேன், யார் மூலமா நடக்கோ திருவர் மூலமா நடக்கட்டும். அந்த வகையிலே இங்க சூத்திரத்துக்கு வருவோம். முதல் சூத்திரமானது பதி உண்டு என்பதனை நிலைநாட்டுகின்றது. அந்த சூத்திரத்துடைய சொற்கள் வாயிலாக நம்ம போவதற்கு முன்னால அதனுடைய கருத்து மாத்திரமாக நாம் பார்த்து கொண்டு உள்ளே செல்வது நல்லது. என்ன ராமாயண கதை தெரிஞ்சுக்கிட்டு தானே கம்பராமாயண சொற்பொழிவு கேட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த முதல் சூத்திரத்திலே பதி உண்டு என்பதை என்ன அருமையாக நிலைநாட்டுகின்றான்னு பாருங்க. இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப பின்தங்கி இருக்கின்றார்கள் ஆஸ்திகர்கள். அவர்கள் எந்த சமயத்தை சார்ந்தாலும் சரி, கடவுள் உண்டுன்னு சொல்லக்கூடிய சமயத்தை சார்ந்த ஆஸ்திகர்கள் இருக்கின்றார்களே, அந்த ஆஸ்திகர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். நானும் எத்தனையோ பத்திரிகைகள் பெட்டிகளில் பார்த்துட்டேன், தொலைக்காட்சி பெட்டிகளில் பார்த்துட்டேன், யாராவது இப்படி குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டா, கடவுள் உண்டுன்னு சொல்றீங்களா சார், என்ன நிச்சயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அப்படியே இருக்கின்றார்கள். அப்புறம் சொல்கின்றார்கள், உண்டுனா உண்டு, இல்லை எங்களுக்கு இல்லை என்ன சொல்லிதான் கடைசியில முடிச்சாங்க. என்னெல்லாமோ சொல்றாங்க, அதற்கு அவன் எதிர்கல்வி கட்டிட்டே இருப்பான். கடைசியில களைச்சு போய் எப்படி முடிச்சாங்கன்னா, ஐயா உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்ல, ஆளை விடு, அப்படிதான் முடிச்சாங்க. இங்க வந்து நாம அப்படி விட்டுட்டு போக மாட்டார் மெய்கண்டார், நம்மளை நல்லா தெளிவுபடுத்திடுவார். நான்லாம் வந்து கடவுள் உண்டுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது வந்து சைவத்தான் படிச்ச பிறகுதான். ஏன்னா சைவம்னா என்னன்னு தெரிஞ்சு கோயிலுக்கு போய்கிட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் நம்பிக்கிட்டு தானே இருந்தோம். ஆனா அப்பெல்லாம் வந்து கடவுள் உண்டான யாருன்னு கேட்டா நிச்சயமா என்ன சொல்ல முடியாது, என்ன சொல்ல முடியும், எல்லாம் அவர்கள் தான் சொல்லியிருக்கின்றார்கள்.